ஹுனைன் போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹு தஆலா விசேஷமாக இந்த போரை குறித்து குர்ஆனிலே வசனம் இறக்கினான். லகத் நஸரக்கும்ல்லாஹு ஃபி மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன், பல இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், குறிப்பாக ஹுனைன் போரிலும் உங்களுக்கு உதவி செய்தான். உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்த போது அந்த அதிகமான எண்ணிக்கை உங்களுக்கு பலனளிக்கவில்லை, விசாலமான பூமி உங்களுக்கு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது, நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு எங்கும் தப்பிக்க முடியாது என்று எண்ணி அல்லாஹுவிடத்தில் மீண்ட போது அல்லாஹ் உங்களை மன்னித்தான், அவனுடைய உதவியை இறக்கினான் என்று சுருக்கமாக அந்த ஹுனைன் போரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி முடிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை, நடந்தது என்ன? ஹுனைன் போரிலே சஹாபாக்கள், அதாவது சஹாபாக்கள் என்று கூறினால் இங்கே இரண்டு தரப்பு மக்களை நாம் குறிப்பிடுகின்றோம். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல காலங்கள் வாழ்ந்து ஈமானிய பாடத்தை, அதுபோன்று இறையச்சத்தின் பாடத்தை படித்தவர்கள். இன்னொரு சாரார் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு அல்லது ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு பிறகு கூட்டத்தோடு கூட்டமாக இஸ்லாமை ஏற்ற பாமர மக்கள். இவர்கள் எந்த அளவு முந்திய நபி தோழர்கள் ஈமானிய பாடத்தை, தக்வாவின் பாடத்தை நபியிடமிருந்து படித்திருந்தார்களோ அந்த அளவு படிக்க வாய்ப்பு இவர்களுக்கு இல்லை. இவர்களிலே சிலர் இப்படி பேசினார்கள், நாம் 12,000 பேர் இருக்கிறோம், இப்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைத்துவிடும், குறைவான எண்ணிக்கையில் நாம் இருந்தபோதே நமக்கு வெற்றி கிடைத்திருந்ததென்றால் இப்போது நமக்கு ஏன் வெற்றி கிடைக்காது? அல்லாஹு தஆலாவிற்கு இந்த வாசகம் பிடிக்கவில்லை. கியாம நாள் வரை வருகின்ற மக்களுக்கு ஒரு பாடமாக, படிப்பினையாக ஆக்க விரும்பினான் நபித்தோழர்களின் இந்த கூற்றை. காரணம், நன்மையாயினும் சரி அல்லது அதற்கு எதிரான ஒரு தீமையாயினும் சரி, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விதியின்படி நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கை காலத்திலேயே நடத்தி காட்டி அதற்குரிய சட்டங்களை, விளக்கங்களை நமக்கு கொடுத்து விட்டான். இப்போது என்ன நாம் பார்க்கிறோம்? அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை இறக்கி தடுத்து கொண்டான். உங்களுடைய எண்ணிக்கையின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியுமே ஆனால் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுங்கள். ஆரம்ப கட்டத்திலேயே முஸ்லிம்களுக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டது, முஸ்லிம்கள் சிதறி ஓடினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஐயுஹன்னாஸ் ஹலும்மு இலைய அன ரசூலுல்லாஹ் அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் யா மஅஷரல் அன்சார் அன அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, எங்கே ஓடுகிறீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, என் பக்கம் வாருங்கள், மக்களே என் பக்கம் வாருங்கள், நான் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதாக இருக்கிறேன், அன்சாரிகளே வாருங்கள், நான் அல்லாஹுடைய அடியான், நான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தங்களுடைய தந்தையின் சகோதரரை அழைக்கிறார்கள், பெரிய சப்தமுடையவர், சொல்கின்றார்கள், அப்பாஸே நபித்தோழர்களை, சஹாபாக்களை நீங்கள் அழைப்பீராக, யா அப்பாஸ் நாத் யா மஅஷர் அல் அன்சார் யா சாஹிப் அஸ்ஸம் யா அஸ்ஹாப் அஸ்ஸம்ரா, அன்சாரிகளின் கூட்டமே, ஹுதைபியாவில் கலந்து கொண்ட கூட்டமே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று. இந்த சப்தத்தை கேட்டபோது அல்லாஹ் அக்பர், சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தான், ஒரு ஈமானிய வலிமையை கொடுத்தான். நபித்தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எப்படி ஓடினார்கள் என்றால், ஒரு குட்டி ஒட்டகம், தன் தாய் ஒட்டகம் கத்தும்போது அந்த ஆபத்தை உணர்ந்து தன்னுடைய தாயின் பக்கம் அது ஓடி வருவதை போன்று ஓடி வந்தார்கள். ஒட்டகத்திலே ஓடிக்கொண்டிருந்த, புறமுதுகு காட்டி ஓடிய சஹாபாக்கள் அந்த ஒட்டகம் திரும்புவதற்கு நேரமான பொழுது அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து ஓடி வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம். இந்த இடத்திலே நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன? எல்லா நபித்தோழர்களும் அப்படி ஓடினார்களா என்றால் இல்லை. ஒரு நபித்தோழர்களின் சிறப்பிற்குரிய ஒரு கூட்டம் அந்த இக்கட்டான நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்தார்கள். அந்த சிறு கூட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு முதன்மை இடத்தை வகிக்கிறார்கள். இங்கு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு கொடுத்த கண்ணியத்தை, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அபிப்பிராயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மதிப்பார்கள், கேட்டு நடப்பார்கள் என்று நாம் இதற்கு முந்தைய சபைகளிலே பார்த்து வந்திருக்கின்றோம். அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹுனைன் போரின் போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஷ்ரிக்கை கொல்வதற்காக அவரிடத்திலே சண்டை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு முஷ்ரிக் அந்த முஸ்லிமுக்கு தெரியாமல் அவரின் பின்னால் அந்த முஸ்லிமை கொல்வதற்காக பதுங்கி பதுங்கி திட்டம் திட்டிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே அந்த முஸ்லிமை கொல்ல பதுங்கி கொண்டிருந்த அந்த முஷ்ரிக்கின் மீது நான் பாய்ந்து அவனை கொன்று விடுகிறேன். பிறகு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் தோற்று ஓடிய போது அந்த தோற்று ஓடியவர்களில் நானும் ஒருவனாகிவிட்டேன். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நாங்கள் வருகிறோம், முஷ்ரிக்குகளை எதிர்த்து மீண்டும் போர் புரிகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் உறுதியாக இருந்து போரிட்டு முஷ்ரிக்குகளை தோற்கடித்தார்களோ அல்லது அவர்களில் ஒருவரை கொன்றாரோ அவருக்கு பரிசளிக்கும் விதமாக மன் அகாம பையினத்தன் அலா கதீலின் கதலஹு ஃபலஹு ஸலபுஹு, யார் முஷ்ரிக்குகளில் ஒருவரை தான் கொன்றதாக நமக்கு ஆதாரத்தை கொண்டு வருவாரோ, சாட்சியை கொண்டு வருவாரோ அந்த முஷ்ரிக்குடைய உடைமைகளை எல்லாம் நாம் அவருக்கு கொடுப்போம். அதாவது அவரிடத்தில் இருந்த வாள், அவரிடத்தில் இருந்த செல்வம், அவருடைய குடும்பத்தில் யாராவது பெண்கள் ஆண்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை அடிமைகளாக அவருடைய அனைத்து உடைமைகளையும் நாம் அவருக்கு கொடுப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய போது அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், நான் ஒருவரை கொன்றேன் அல்லவா, அதற்கு எனக்கு ஏதாவது சாட்சி இருப்பார்களா என்று தேடிக்கொண்டிருந்தேன், யாருமே இல்லை. அந்த நேரத்தில் யார் யாரை பார்ப்பது? அப்போது நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த உண்மையை பாருங்கள். ஒருவர் கூறினார், யா ரசூலல்லா, அபூ கதாதா யாரை கொன்றாரோ அந்த கொல்லப்பட்டவருடைய உடைமைகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அபூ கதாதாவை திருப்திப்படுத்தி விடுங்கள், நான் அந்த உடைமையை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் கூறி முடித்ததுதான் தாமதம். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், ஒரு காலம் அப்படி நடக்காது. ஒரு கோழை குரைஷியை சேர்ந்தவர், அவர் வீரரான ஒருவர் எதிரிகளை கொன்றதற்கு பிறகு கொல்லப்பட்ட எதிரியினுடைய உடைமைகளை இந்த கோழை எடுத்துக் கொள்வதா? ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லாஹுடைய சிங்கம் அல்லாஹுவிற்காக அவனுடைய தூதருக்காக போர் செய்து எதிரிகளை கொல்கிறார், ஆனால் அந்த உடைமை அவருக்கு கிடைக்காமல் இன்னொரு ஒரு கோழைக்கு செல்வதா? இதற்கு அனுமதியே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இங்கே நாம் பல விஷயங்களை கவனத்திலே வைக்க வேண்டும். ஒன்று, சபையினுடைய அமீர், சமுதாயத்தின் அமீர் இருக்கும் போது அவரை மீறி பேசுவது பொதுவான சபையின் ஒழுக்கம் அல்ல, கருத்து தெரிவிப்பதின் ஒழுக்கமும் அது அல்ல. ஆனால் சில இடங்களிலே இந்த சட்டம் விதிவிலக்காக்கப்படுகிறது. உதாரணமாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இங்கு நடந்ததை போன்று. அது என்ன? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மதிக்கிறார்கள். அதே சமயத்திலே இஸ்லாமிய ஆட்சியிலே இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய கருத்தை அவனுக்குள்ள அந்த அதிகாரத்தின் எல்லை அளவிற்கு தெரிவிப்பதற்கு முழு அனுமதி இருக்கிறது என்பதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் இங்கே நமக்கு காட்டுகிறது. அதை ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பது அது அமீருடைய உரிமையில் கட்டுப்பட்டது. அமீர் பிறகு அதை ஏற்றுக்கொண்டால் அவருடைய விருப்பம், அமீர் அதை மறுத்துவிட்டால் மீண்டும் மாறு செய்வதற்கு அந்த மனிதருக்கு அனுமதி இல்லை. புரியுதுங்களா வித்தியாசம்? ஆனால் கருத்தை சொல்வதற்கு இஸ்லாமிய சமூகத்திலே இஸ்லாமிய அரசாங்கத்திலே எந்த அளவுக்கு உரிமை இருந்ததோ உலகத்திலே வேறு எங்கும் வேறு எந்த ஆட்சி முறைகளிலும், ஜனநாயகமாக இருக்கட்டும் கம்யூனிசமாக இருக்கட்டும் அல்லது உலகத்திலே வேறு என்ன ஒரு ஆட்சி நடக்கிறதோ அந்த எந்த ஆட்சி முறைகளிலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களுடைய ஆட்சி முறையிலே மக்களுக்கு தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்குள்ள அந்த ஒரு அனுமதி, அந்த ஒரு சுதந்திரம் வேறு எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. அதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அபிப்பிராயத்தை ஏற்று அந்த மனிதரிடத்தில் இருந்த உடைமைகளை பெற்று கொன்றவருக்கு கொடுக்கின்றார்கள். இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தினுடைய பொருளை பங்கு வைக்கிறார்கள். ஹுனைன் போரிலே எப்படி ஆரம்பத்திலே ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டதோ, பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்று வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியிலே கனிமத்து பொருள்களை கொடுத்தான். அந்த ஹவாசின் சகீஃப் என்ற கிளையினர் செய்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த போரிலே ஒன்று வெற்றி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தோற்றால் முற்றிலுமாக நாம் அடியோடு அழிந்துவிட வேண்டும். போரிலே முழுமையாக வெற்றி அடைவதற்கு நமக்கு தேவை தைரியம், துணிவு, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வேகம் வேண்டும். ஆகவே ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், அடிமைகள், வயோதிகர்கள், இருக்கின்ற சொத்து சுகம், ஆடு மாடு, ஒட்டகம், வெள்ளி தங்கம் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள் ஹுனைன் மைதானத்திலே. ஏனென்றால் இவற்றையெல்லாம் நாம் வீட்டிலே வைத்து விட்டு வந்தால் அதற்காக வேண்டி நாம் ஒருவேளை கோழையாகி பயந்து ஓடிவிடுவோம். அது அந்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பெண்களை, நம்முடைய சிறுவர்களை, நம்முடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக நம்மிலே கடைசி ஒருவர் எஞ்சியிருக்கும் வரை நாம் போரிடுவோம் என்பதற்காக அந்த அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். நடந்தது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோல்வியை கொடுத்தான். அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்து கொடுத்தார்கள், பங்கு வைத்து கொடுத்தார்கள், பங்கு வைத்து கொடுத்தார்கள். கணக்கு வழக்கு இல்லாமல் பங்கு வைத்து கொடுத்தார்கள். அப்போது சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிக்கவும் செய்தார்கள். எப்படி, எங்களுக்கு குறைவாக கொடுத்து விட்டாரே, அவருக்கு கூட கொடுத்து விட்டாரே என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறிய இந்த புதிய முஸ்லிம்களை எல்லாம் திருப்திப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அடுத்து நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மக்கா வருகிறார்கள். திரும்ப எஞ்சிய சகீஃப் ஹவாஸின் குடும்பத்தார்கள் தாயிஃபுக்கு ஓடிவிட்டார்கள். தாயிஃபில் உள்ளவர்கள் அடுத்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்பாடு எப்படி இருந்தது? நாம் தாயிஃப் மக்கள் நம்மை வந்து அடைவதற்கு முன்னால் நாம் சென்று விடுவோம், அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே தாக்குதலை முன்கூட்டி நாம் ஆரம்பித்து விடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார்கள். அங்கே முற்றுகையிடுகிறார்கள். கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். முஸ்லிம்கள் திரும்பி வருகிறார்கள். இங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நடந்த சம்பவம் என்ன? ஏனென்றால் அந்த போருடைய சம்பவம் என்பது விரிவானது. அந்த சம்பவத்தை இங்கு நாம் கூறுவது நம்முடைய நோக்கமல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய மனநிலை, அவர்களுக்கு இருந்த அந்த பக்குவத்தை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம். நடந்தது என்ன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு அபி பக்கர் அந்த தாயிஃப் நகர அந்த கோட்டைகளை முற்றுகையிட்டிருந்த போது அம்பு ஒன்று அவர்களை தாக்குகிறது. கடுமையான காயத்திற்கு ஆளாகிறார்கள். மதினாவிற்கு வருகிறார்கள். அந்த காயம் அவர்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே அம்புகளை அவர்கள் தயாரிக்கும் போது அதிலே விஷமேற்றி அம்புகளை தயாரிப்பார்கள். சில சமயங்களில் அதற்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் அந்த அம்பு தைக்கப்படும், அந்த அம்பு குத்தும் போது அதிலேயே மரணமும் ஏற்பட்டு விட்டது பல சஹாபாக்களுக்கு. அதுபோன்ற அம்புதான் அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கியிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு ஏறக்குறைய 40 நாட்கள் கழித்து அதே காயத்திலேயே அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஹைர், பிறகு யாரெல்லாம் கடுமையாக முஸ்லிம்களை தாக்கினார்களோ எங்கே தாயிஃபிலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை புரட்டக்கூடியவன், கடுமையான எதிரிகளை நண்பனாக்கக்கூடியவனும் அல்லாஹு தஆலா, நண்பர்களை எதிரிகளாக்கக்கூடியவனும் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போராட்ட காலத்திலே உலகம் முடிவு நாள் வரை வருகின்ற முஸ்லிம்களுக்கு பாடத்தை கொடுத்திருக்கிறார். இன்று நம்மிலே பலர் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சமூகத்தை ஒரு இனத்தாரை எதிரிகள் என்று பாவித்தால் அவர்களை முற்றிலுமாக கடைசி வரை எதிரிகளாகவே ஆக்கிக்கொண்டு அவர்களோடு ஒரு கடுமையான ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு முரண்பாடான ஒரு பழக்க வழக்கத்தை அவர்கள் செய்வதற்கெல்லாம் மாற்றம் செய்வது, அல்லது அவர்களை எதிர்க்கின்ற ஒரு போக்கையே கையாண்டிருக்கின்றார்களே, இது தவறு என்பதை நாம் இங்கிருந்து படிக்கின்றோம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள், அவர்களோடு சண்டை செய்தவர்கள், அவர்களுடைய நபி தோழர்களை கொண்டவர்கள் தான் குறைஷிகள், ஹவாசின், சகீஃப், தாயிஃப் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு நிலைமையை மாற்றுகிறான்? அவர்களுடைய உள்ளங்களை இஸ்லாமின் பக்கம் திரும்ப வைக்கிறான். அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் மென்மையாக்குகிறான். அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமினுடைய அன்பை புகுத்துகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை புரிந்து கொள்கிறார்கள். பிறகு அவர்களே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிற்கும் கோட்டையாக மாறுகிறார்கள். இந்த இடத்துல இரண்டு சம்பவங்களை பார்க்கிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பார்வை, சமுதாயத்தில் இருந்த ஒவ்வொரு நபரையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி எடை போட்டு வைத்திருந்தார்கள், அவரவருக்குண்டான தகுதிகளை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கவனித்து எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள். தாயிஃப் மக்கள் எல்லாம் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் திரும்ப செல்லும் பொழுது இவர்களுக்கு யாரை அமீராக ஆக்குவது? இந்த இடத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க முன்வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ், இந்த சமூகத்தைச் சேர்ந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸை நீங்கள் அமீராக ஆக்க வேண்டும். ஆனால் இவரோ வந்திருந்த கூட்டத்திலேயே மிகவும் வயது குறைந்தவர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன? இவரை அமீராக ஆக்க வேண்டும் என்று. இங்கே நாம் இன்னொரு பாடத்தை பார்க்கிறோம். அமீராக ஆகுவதற்கு வயது முதிர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு கூட்டத்தில் தலைமை வகிப்பதற்கு, அந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்கு வழிநடத்துபவர் வயது முதிர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வழி நடத்துவதற்குண்டான தகுதிகள் அந்த நபரிடத்தில் இருக்கிறதா என்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்படுமே தவிர வயது அல்லது வேறு காரணங்கள் அங்கே பார்க்கப்படாது, தகுதி என்ற ஒரு காரணத்தை தவிர. இங்கேயும் நாம் அதை வெளிப்படையாக பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்திலே ரோமர்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு படையை அனுப்பிய போது உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக ஆக்கினார்கள். அங்கே உமரும் இருந்தார்கள், இன்னும் பல நபித்தோழர்களும் இருந்தார்கள். இந்த இடத்துல நாம் இப்படி புரிந்து விடக்கூடாது, அப்போது உமரை விட உஸாமா தகுதியானவரோ என்று. இல்லை, ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் அமீராக இருப்பவர் எதை புரிகிறாரோ, தலைவராக இருப்பவர் எதை புரிகிறாரோ, அந்த புரிதலை எல்லாம் பொதுமக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த ரோம் மக்களை படையெடுத்து செல்வதற்குண்டான அந்த படையில் குறிப்பிட்ட தகுதி எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்களோ அது உஸாமாவிடத்தில் இருந்தது. ஒன்று. இரண்டாவது என்ன? மறுமை நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளிலேயே ஒரு பாடத்தை கொடுக்க விரும்பினார்கள். அது என்ன? தான் கல்வியில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் உயர்ந்திருந்தாலும், ரசூலுல்லாஹுவோடு ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும், முஸ்லிம்களால் மிக கண்ணியத்திற்குரியவர் என்று அழைக்கப்பட்டு மதிக்கப்பட்டு வந்தாலும், அமீருடைய ஒரு முடிவு இவருக்கு கீழ் நீங்கள் செல்ல வேண்டும் என்று வந்தபோது உமரை போன்ற பெரும் தோழர்கள் எல்லாம் எப்படி அதற்கு கட்டுப்பட்டு பணிந்து சென்றார்களோ அதுபோன்றுதான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். என்ன? நான் இந்த சபையில் இருக்கும் பொழுது, நான் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது என்னை நீங்கள் அமீராக்காமல் இவரை நீங்கள் அமீராக்கினீர்களே என்று விலகி செல்லுகின்ற போக்கு இந்த சமுதாயத்தில் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு பாடத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பிக்க விரும்பியிருக்கிறார்கள். இதே இந்த ஒரு நிகழ்வைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ், இவர் வயது குறைந்தவர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இவரை அமீராக ஆக்குங்கள் என்று. அதற்கு என்ன காரணத்தை சொல்லுகின்றார்கள்? உங்களுக்கு நாம் பல முறை சொல்லி இருக்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கூற்றை நாம் நினைவில் வைக்க வேண்டும். என்ன கூற்று? இந்த கல்வியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு கண்ணியத்தை கொடுப்பான், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். யார் இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தினார்களோ, இதனுடைய சட்டங்களை கல்விகளை கற்றார்களோ, அவர்களுக்கு இதன் மூலமாக அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பான். யார் இதை புறக்கணித்தார்களோ, அவர்களுக்கு இந்த கண்ணியம் இந்த சமூகத்திலே கிடைக்காது. பல வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், அதில் ஒரு வரலாறு தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற வரலாறு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், இன்னி ரஐது ஹாதல் குலாம் மின் அஹ்ரஸஹும் அலா தஃபக்குஹ் ஃபில் இஸ்லாம் வ தஅல்லுமில் குர்ஆன். யா ரசூலல்லாஹ், இங்கு வந்திருக்கின்ற மக்களிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி ஞானத்தை பெறுவதற்கும் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் இவரிடத்தில் இருக்கின்ற ஆர்வத்தை போன்று நான் யாரிடத்திலும் பார்க்கவில்லை. எதை காரணமாக காட்டுகிறார்கள்? தலைமைத்துவத்துக்கு இல்மை காரணமாக காட்டுகிறார்கள். தஃபக்குஹ், தஅல்லுமுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை பயிலுதல், குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல். ஆகவே இவர்தான் இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்கள், இவரை நீங்கள் அமீராக ஆக்குங்கள். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சிறு வயதுடையவர், ஆனால் இவரிடத்தில் இருந்த ஆர்வம் என்ன? மக்கள் எல்லாம் மதிய வெயிலிலே லுஹர் தொழுகைக்கு பிறகு தூங்கியதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மார்க்க விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இல்மை படித்துக் கொண்டிருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை படிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே தூங்க சென்று விட்டால் அபூபக்கரிடத்திலே வருவார்கள், அபூபக்கரிடத்திலே கல்வி படிப்பார்கள். இவர் இப்படி நடந்து கொள்கிற இந்த பழக்கம் அந்த கூட்டத்தில் யாருக்கும் தெரியாது. எல்லாம் களைப்பிலே மதிய வெயிலிலே தூங்குவதற்கு சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே உஸ்மான் இப்னு அபில் ஆசுடைய பழக்கம் எப்படி இருந்தது? தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்தார், தன்னுடைய ஓய்வை தியாகம் செய்தார். எதற்காக? கல்விக்காக, இல்முக்காக, தீனுக்காக. இவர் எதிர்பார்த்திருப்பாரா? இந்த இல்மை கொண்டு, இந்த தீனை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு நமக்கு நம் சமுதாயத்திற்கு ஒரு அமீராக, ரசூலுல்லாவின் புறத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவர்னராக நாம் ஆக்கப்படுவோம் என்று அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியத்தை பாருங்கள். இல்மை கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் இந்த துன்யாவிலும் உண்டு, ஆகிரத்திலும் உண்டு. நாளை மறுமையிலே நபிமார்களுக்கு அடுத்ததாக ஷஃபாஅத் செய்கின்ற தகுதியை யார் பெறுகிறார்கள்? இல்முடையவர்கள் பெறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்முடையவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நாளை மறுமையிலே. நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. சரி, இப்ப என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அந்த சிறியவரையே அமீராக ஆக்குகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு விஷயத்தை கவனத்திலே வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த துறையில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டினாலும், உலக கல்வியிலே, பொருளாதார கல்வியிலே நீங்கள் எந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும், ஆனால் மார்க்க கல்வி என்பது, குர்ஆனுடைய கல்வி என்பது அந்த துறைக்கு முரணானதல்ல. அந்த துறையில் நீங்கள் இருந்து கொண்டு, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து கொண்டு அல்லது நீங்கள் வேறு ஒரு தொழில், ஒரு துறையில் நீங்கள் இருந்து கொண்டு மார்க்க கல்வியை படித்து அந்த மார்க்க கல்வியின் ஞானத்தை பெறுவது உங்களுக்கு இலகுவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கு தேவை என்ன? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆர்வம், அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய உழைப்பு தான். அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையை உங்களுக்கு எளிதாக்கி வைப்பான். மறுமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிஸ் என்ற கண்ணியத்தை அடையலாம். பார்க்கிறோம், முந்தைய காலத்திலே கலீஃபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இன்று இருக்கின்ற சூழ்நிலை அன்று கிடையாது. அன்று முஸ்லிம் மன்னர்கள் அவர்களிடத்திலே சில தவறுகள் இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டன. அன்றைய காலத்து முஸ்லிம் மன்னர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதலாவதாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக ஆக்குவார்கள், அந்த குர்ஆனுடைய கல்விகளை அவர்களுக்கு கொடுப்பார்கள், குர்ஆனுடைய சட்டங்களை அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். அன்றைய காலத்திலேயே சிறந்த ஒரு ஆலிமாக, சிறந்த ஒரு ஃபகீஹ், கல்வி ஞான மிக்கவராக அவரை ஆக்குவார்கள். அப்படி உருவாகி வருபவர் தான் பிற்காலத்திலே மன்னராக, முஸ்லிம்களுடைய தலைவராக, அரசராக ஆக்கப்படுவார். அந்த தகுதி யாரிடத்திலே இல்லையோ அவர் மன்னராக ஆக்கப்பட மாட்டார். காரணம் என்ன? யார் முஸ்லிம்களுடைய மன்னராக ஆட்சியாளராக இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். யார் முஸ்லிம்களுடைய மன்னராக இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லிம்களுக்கு பெருநாள் தொழுகைகளை நடத்த வேண்டும், குத்துபா கொடுக்க வேண்டும். அவர்தான் முஸ்லிம்களுக்குரிய காதிகளை, நீதிபதிகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அவர்தான் முஸ்லிம்களுக்குரிய முஃப்திகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்ப காதிகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் எந்த அளவுக்கு இல்மு இருக்க வேண்டும், முஃப்திகளை அவர் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் எந்த அளவுக்கு இல்மு இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் பிறகு காலம் செல்ல செல்ல இந்த ஒரு முறை மாற்றப்பட்டு எப்போது ஆட்சி அதிகாரம் அல்லது சுகபோகமான வாழ்க்கையிலே மார்க்க கல்வி புறக்கணிக்கப்பட்டதோ, குர்ஆனுடைய இல்மு புறக்கணிக்கப்பட்டதோ, சுன்னாவுடைய இல்மு மன்னர்களுடைய குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டதோ, அன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே மாற்றார்கள் இந்த சமூகத்தின் மீது ஆசை கொண்டார்கள். மாற்றார்கள் முஸ்லிம் மன்னர்களுடைய குடும்பத்திலே நுழைந்து அவர்களை இஸ்லாமை விட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு தடம் புரள செய்தார்கள். இந்த கல்வி அந்த மன்னர்களின் குடும்பத்தில் இருந்தவரை ஏதோ ஒரு சுகபோகமான வாழ்க்கையிலே சில தவறுகள் இருந்தாலும், ஆனால் இஸ்லாமிய அடிப்படைகளை விட்டு, ஜிஹாதை நிலைநிறுத்துவதை விட்டு, முஸ்லிம்களுடைய உயிரை, பொருளை, குடும்பத்தை, முஸ்லிம்களுடைய அந்த இஸ்லாமிய கண்ணியத்தை பாதுகாப்பதை விட்டு அவர்கள் ஒரு காலம் பின்வாங்கியது கிடையாது. நாம் பார்க்கிறோம் எத்துணை போர்களிலே முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்திகள் ஹாரூன் ரஷீத், முஹ்தசிம், மஹ்மூன் அந்த ஜிஹாதுகளை, அந்த முஸ்லிம்களுடைய அந்த படைகளை அவர்கள் அமீராக இருந்து வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். யார்? ஹாரூன் ரஷீத். எத்துணை முறை ரோம் நாட்டுக்கு படையெடுத்து சென்றிருக்கிறார், கடுமையான குளிர், முதல் வீரராக இருந்து அவர் போர் புரிந்திருக்கிறார். இஸ்லாமிய மன்னர்களுடைய வரலாறுகள் நமக்கு அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. என்ன? இல்மை கொண்டு, தீனை கொண்டு, இஸ்லாமிய ஞானத்தை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்த காரணத்தால் அந்த பண்பை நாம் அவர்களிடத்திலே பார்க்கிறோம். இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இங்கே சொல்லித் தருகின்றார்கள். இன்று நாம் இது போன்ற ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்காத அல்லது ஒரு மாற்றார்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு சமூகத்திலே வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருந்தாலும், நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்களை, அது ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அது ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முஹல்லாவினுடைய ஒரு சிறிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, கல்விமான்களுக்கு, இல்மு உள்ளவர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இல்மு உள்ளவர்கள் யாரிடத்திலே ஹலால் ஹராமுடைய இல்மு இருக்கிறதோ, யாரிடத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய இல்மு இருக்கிறதோ, அந்த இல்மை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பொறுப்பு அவர்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னதமான முறையைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இங்கே பாடமாக சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுமோ, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்திலே கொடுக்கப்படுமோ, அப்போது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். ஃபன்தஸ்ரி ஸாஅ, அவ்வளவு ஒரு பயங்கரமான சோதனை, ஒரு பயங்கரமான இழப்பு, ஒரு பயங்கரமான கேவலம்தான் பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுவது. அடுத்து ஒரு நிகழ்வு, இந்த போரிலே கொல்லப்பட்ட நபி தோழர்களிலே மிக முக்கியமானவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அபி பக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் வேதனைப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? ஒரு பக்கம் மௌத் என்பதை குறித்து வேதனை இருக்கும், இன்னொரு பக்கம் ஷஹாதா என்பதை கொண்டு சந்தோஷப்படுகின்ற சமுதாயம் தான் அந்த சமுதாயத்தினர். தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக சந்தோஷப்படுகின்ற பெண்கள் அங்கே இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக சந்தோஷப்படுகின்ற பெண்கள் அங்கே இருந்தார்கள், பெற்றோர்கள் அங்கே இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபி பக்கர் கொல்லப்பட்டார், அதுவும் போரிலேயே. அங்கே அவருடைய உயிர் பிரிந்து விடவில்லை. அந்த காயத்தை அவர் துடி துடித்து வேதனைப்படுகின்ற அந்த காயத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு? அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை குறித்து நாம் பலமுறை கூறி வந்திருக்கிறோம். அந்த அம்பை எடுத்து பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். எந்த அம்பின் மூலமாக தன்னுடைய மகனார் கொல்லப்பட்டாரோ அந்த அம்பை எடுத்து பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியும், நல்லோர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் கொடுக்கிற அந்த இல்ம், அந்த அறிவு, அந்த ஞானம். ஒரு சமயம் நிச்சயமாக இந்த தாயிஃப் நகர மக்கள் முஸ்லீமாகி வருவார்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பை எடுத்து வந்த சமூக மக்கள், அந்த வந்த தாயிஃப் மக்களுக்கு மத்தியிலே காட்டுகிறார்கள். ஐயுக்கும் ஹல் யஅரிஃபு ஹாதஸ் ஸஹ்ம மின்கும் அஹதுன், உங்களுக்கு உங்களிலே யாருக்காவது இந்த அம்பு அடையாளம் தெரியுமா? உங்களில் யாருக்காவது, உங்களில் யாராவது இந்த அம்பை அடையாளம் காணுவாரா, இந்த அம்பு யாருடையது என்று தெரியுமா? அப்போது சயீத் இப்னு உபைத், அஜ்லான் குடும்பத்தை சேர்ந்த சயீத் இப்னு உபைத் எழுந்திருக்கிறார். அங்கே அவர்களுக்கு இருந்த துணிவை பார்க்கிறோம். என்னடா இது, இப்படி வச்சு கேட்கிறார், இப்ப சாம கம்முன்னு இருந்துடும், எதுக்குடா வம்பு சொல்லிட்டு மாட்டிக்கிறதுக்கு? இல்லை, துணிவை பாருங்கள். ஏன், இஸ்லாம், நாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய உயிர் பொருள் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு ஈமானிய நம்பிக்கை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அறிந்திருந்த அந்த அடிப்படை. தைரியமாக சொல்கின்றார்கள், என்ன சொல்கிறார்கள், ஹாதா ஸஹ்மன் அனபரைதுஹு வர்ஷ்துஹு வாக்கவ்துஹு, இந்த அம்பு இதற்கு கூர்மையை வைத்தவன் நான், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இருக்கையை வைத்தவன் நான், நான் தான் இந்த அம்பை எறிந்தேன் இவரை அப்துல்லாஹை பார்த்து என்று கூறிய போது அல்லாஹு அக்பர் சொன்னார்கள், இந்த அம்பை கொண்டுதான் என்னுடைய மகனை நீ கொலை செய்தாய் என்று கூறியதற்கு பிறகு சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர். ஃபல்ஹம்துலில்லாஹில்லதி அக்ரமஹு பியதிக வலம் யுஹின்க பியதிஹி வலம் யுஹின்க பியதிஹி ஃபஇன்னஹு அவ்ஸஉ லகுமா. அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னார்கள், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், உன் கரத்தால் என் மகனுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தான், ஷஹாதா என்ற கண்ணியத்தை. அவனுடைய கரத்தால் உன்னை கேவலப்படுத்தவில்லை, நீ குஃப்ரில் இருக்கும் நிலையில் அவனுடைய கரத்தால் நீ கொல்லப்பட்டிருந்தால் இங்கே சென்றிருப்பாய், நரகத்திற்கு சென்றிருப்பாய். அவனுடைய கரத்தால் உன்னை கேவலப்படுத்தவில்லை, ஆனால் உன்னுடைய கரத்தால் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் விசாலமானவன். இப்போது நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாய், நீயும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்வாய். நீ காஃபிராக இருக்கும் பொழுது என்னுடைய மகனை கொன்றாய், போரிலே ஜிஹாதிலே அவன் கொல்லப்பட்டான், அவன் முஸ்லிமான நிலையிலே இருக்கிறான், அவனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன். ஏதாவது குரோதத்தை காட்டினார்களா, வெறுப்பை காட்டினார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பிலிருந்து இதை பெற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தந்தையின் சகோதரர், தாங்கள் நேசித்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கோட்டையாக முஸ்லிம்களுக்கு அரணாக விளங்கிய ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷியையும், வஹ்ஷியை தூண்டிய ஹிந்தாவையும் மக்கா வெற்றியின் போது மன்னிக்கவில்லையா? அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவில்லையா? முஆவியாவை மன்னிக்கவில்லையா? அபூ சுஃபியானை மன்னிக்கவில்லையா? அல்லாஹ் அக்பர். நபிக்கு நிழலாக இருந்து மன்னித்தல் என்ற பாடத்தை குர்ஆனிலிருந்தும் நபியின் வாழ்க்கை வழிகளிலிருந்தும் கற்றுக்கொண்ட அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனை கொன்றவரை எப்படி மன்னிக்காமல் இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமை ஏற்று வந்திருக்கும் போது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்னவென்று சொன்னால், இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனதும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிய ஒரு முஸ்லிமுடைய கல்ப், ஒரு முஸ்லிமுடைய நெஞ்சு விசாலமாக இருக்க வேண்டும். மன்னித்தல், மறத்தல், விட்டு கொடுத்தல் என்ற பண்பு அவர்களிடத்திலே பறந்து காணப்பட வேண்டும். தனக்கு தீமை செய்தவராயினும் சரி, தனக்கு தொந்தரவு கொடுத்தவராயினும் சரி, அல்லது தன்னுடைய மனதை சஞ்சலப்படுத்தியவராயினும் சரி, எப்போது அவர் தௌபா செய்து வந்து விடுகிறாரோ, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து விடுகிறாரோ, அவரை மன்னிக்கின்ற பண்பு, அவரை மன்னிக்கின்ற பாடம், அவரை மன்னிக்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த இந்த நடைமுறை நமக்கு காண்பிக்கின்றது. தபூக் போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்களில் முக்கியமான போர் தபூக் போர். ஏனைய போர்களிலிருந்து பல கோணங்களிலே தபூக் போர் வித்தியாசப்படுகிறது. முதலாவதாக என்ன? தொலைதூரம். ஏனைய போர்கள் எல்லாம் மதினாவுக்கு அருகிலே மதினாவை சுற்றி நடந்த போது, தபூக் போர் நடக்கிறது எங்கே? மதினாவிலிருந்து பல நூறு கிலோமீட்டர்கள், ஏறக்குறைய 700 கிலோமீட்டர்கள் தூரமான ஒரு இடத்தை தபூக் போரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார்கள். மற்ற போர்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது அரபுகளை. இந்த போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க செல்வது ரோமர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற நபி தோழர்கள் 30,000 பேர். ரோமர்களுடைய எண்ணிக்கையோ அதைவிட பன்மடங்கு. அப்ப ரோமர்களை இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக புறப்படுகிறார்கள். அதுவும் தொலைதூரம். அடுத்த ஒரு சோதனை என்ன? கடுமையான வெயில் காலம், உச்சக்கட்டமான வெயில் காலம். அடுத்த சோதனை என்ன? அந்த வெயில் காலத்தில்தான் மதினாவின் அன்சாரிகளுடைய பேரித்தம்பழம் தோட்டத்தின் அறுவடை காலம். இவ்வளவு சோதனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட தயாராகுங்கள் என்று கூறி சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே பல போர்களிலே சந்தித்த காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த சேமிப்புகளும் குறைந்திருந்தன. ஹுனைன் போரிலே கிடைத்தது, மற்ற போர்களிலே கிடைத்ததையெல்லாம் புதிதாக இஸ்லாமை ஏற்று வந்தவர்களை அவர்களுடைய மார்க்கத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த செல்வமும் அங்கே அவர்களுக்கு மிச்சமாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். ஒவ்வொரு தோழர்களுமாக தர்மம் செய்கிறார்கள். இங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பண்பை பார்க்கிறோம், அவர்களுடைய அந்த தியாகத்தை பார்க்கிறோம். இதை குறித்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? ஆஹா, இந்த போரிலே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமயத்திலே நமக்கு அல்லாஹ் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இந்த முறை நாம் செல்வத்தில் இந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் கொடுத்து அபூபக்கரை மிஞ்சி விடலாம் என்ற ஆசையிலே தன் செல்வத்தை இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஒரு பகுதியை அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எடுத்து வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்து வருகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து கேட்கிறார்கள், உமரே, மா அப்கைத லி அஹ்லி, உன் குடும்பத்தார்களுக்கு நீ எதை விட்டு வந்திருக்கிறாய்? அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மித்லஹு யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எதை கொண்டு வந்தேனோ அதே அளவுக்கு என் குடும்பத்தார்களுக்கு விட்டு வந்திருக்கிறேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, மாதா அப்கைத லி அஹ்லி, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ எதை விட்டு வந்தாய்? அல்லாஹ் அக்பர். சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். அப்கைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்களுக்கு விட்டு வந்தேன். என்ன பொருள் அதற்கு? அவர்களுடைய விருப்பத்தை விட்டு வந்தேன். அவர்களுக்காக அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமாக இவர்கள் செய்கின்ற இந்த தியாகத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க இருக்கின்ற சொர்க்கம் என்ற கூலியை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ற திருப்தியை நான் விட்டு வந்திருக்கிறேன். அதான் பொருள். அப்கைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு. இந்த வார்த்தையை அபூபக்கருடைய வாயிலிருந்து கேட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரே, உன்னை நான் எதிலும் முந்த முடியாது. அப்படித்தான் நடந்தது வாழ்க்கை முழுக்க. இதற்கு முன்பும் சரி, இதற்கு பிந்திய காலத்திலும் சரி. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிந்திய கால வாழ்க்கையின் இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது பல நிகழ்வுகளை பார்ப்போம். அதில் ஒரு நிகழ்வு இந்த இடத்தில் நமக்கு பொருத்தமாக இருப்பதால் அதையும் கூறி செல்வது நல்லது. என்ன அது? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினாவை சுற்றி வரும் பொழுது ஒரு வயதான கண் தெரியாத கிழவியை பார்க்கிறார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு ஏதாவது நாம் ஒரு உதவி செய்வோம் என்பது அவர்களுடைய பழக்கம். அதுவும் மறைவாக செய்வோம், யாருக்கும் தெரியாமல் செய்வோம், அலட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்மள பல பேர் அலட்டுவதை போன்று, உதவி செய்து விட்டு அதை சொல்லி காட்டுவதை போன்றோ அல்லது அதை கொண்டு பெருமை அடிப்பது போன்றோ அவர்களுடைய பழக்கம் அல்ல. யாருக்கும் தெரியாமல் சைலண்டா தனிமையில போய் செய்து வருவது அவர்களுடைய பழக்கம். பார்க்கறாங்க, இப்படி ஒரு பெண் இருக்கிறாங்களே, வயதானவங்க, கண்ணு தெரியல, கஷ்டப்படுறாங்க, வேற யாரும் இருக்கிறாங்களா? இல்லை என்று சொல்கிறார்கள். இனி நான் உங்களுக்கு வந்து உதவி செய்வேன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது யாரோ ஒருத்தர் வருவார் எனக்கு செய்வார், நான் அடுத்த நாள் வருகிறேன் என்று வந்து பார்த்தால் அங்கே அவருக்கு உண்டான எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு சுத்தமா இருக்கு வீடு. அடுத்த நாளும் வருகிறார்கள், அடுத்த நாளும் வருகிறார்கள், அங்கே பார்த்தால் வீடு தர்த்தீபா இருக்கு, அவர்களுடைய உதவிகள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்த நாள் பார்க்கிறாங்க, இது சரிபட்டு வராது, நைட்டே போய் உட்கார்ந்துருவோம் என்று பார்த்தால் அங்கே யார் வருகிறார்கள்? அல்லாஹ் அக்பர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறார்கள். அதான் அங்கே கவனிக்க வேண்டிய செய்தி. என்னங்க, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் செல்வம் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையிலே ஓய்வெடுப்பதிலே, அந்த வாழ்க்கையை கொண்டாடுவதிலே, அந்த இன்பத்தை அனுபவிப்பதிலே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஹலீஃபாக்களுடைய பண்பு எப்படி இருந்தது? நாடி இருந்தால் இன்பத்தை அனுபவித்திருக்கலாம், அவர்கள் சுகத்தை தேடி இருக்கலாம், ஆனால் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள், உமர் சொன்னார்கள், யார் அபூபக்கர், நீங்கள் இப்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாவாக ஆகிவிட்டீர்கள், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளராக ஆகிவிட்டீர்கள், நீங்கள் இதை செய்யக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக. அபூபக்கரே, இன்று அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து நான் இதை செய்து வருகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே எனக்கு கிலாபத்து கிடைத்ததற்கு பிறகு அந்த ஒரு நன்மையை நான் தவறவிட விரும்பவில்லை. பாருங்க, எந்த ஒரு பழக்கத்தை, நல்ல பண்பை எனக்கு இந்த ஆட்சி அல்லாஹ் கொடுப்பதற்கு முன்னால் நான் செய்து வந்தேனோ, ஆட்சி அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு இந்த நன்மையை நான் இழக்க விரும்பவில்லை, எனவே இதில் நீ போட்டி போடாத, நீ போயிடு என்று உமரை மறுத்து அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ் சரி, அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத். இந்த சம்பவத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள், தங்கங்களை வெள்ளிகளை தர்மம் செய்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அடுத்து ஒரு பெரிய தர்மத்தை செய்தார்கள். என்ன தர்மம் அது? 300 ஒட்டகைகளை அதற்குரிய முழு சேனைகளோடு, முழு தயாரிப்புகளோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள். இந்த தர்மத்தை உஸ்மான் செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மிம்பரிலே பேசிக் கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு ஆர்வம் மூட்டிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அலா உஸ்மான மின் பஅது, இனி உஸ்மான் எந்த பாவம் செய்தாலும் சரி அவர் மீது குற்றமே கிடையாது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு பெரிய நற்செய்தியை பெற்றார்கள். ஆனால் இந்த ஒரு கூட்டம் என்ன, இந்த சஹாபாக்களையும் கூட விமர்சிப்பதை விட்டு வைக்கவில்லை. சஹாபாக்கள் பிதத்து செய்தார்கள் என்று ஒரு பட்டியலை போடும் பொழுது அங்கே எந்த பட்டியலை கொண்டு வருகிறார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மாவுடைய நாளிலே ஒரு பாங்கை சொல்ல சொன்னார்களே, அதனுடைய ஆய்வை உஸ்மான் ஏன் அந்த அதானை சொல்ல சொன்னார்கள் என்ற அந்த மதி நுட்பத்தை அறிவை புரிந்து கொள்வதற்கு தாக்க சக்தி இல்லாதவர்கள் என்ன சொல்கிறார்கள், உஸ்மான் நபி வழிக்கு மாற்றம் செய்தார், அல்லாஹ் பாதுகாப்பானா. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த தபூக் போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் இரவின் நடுப்பகுதியிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எழுகிறார்கள், எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லையே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய பழக்கம் என்னவென்றால் ரசூலுல்லாஹோடு எப்போதும் இருப்பார்கள். இதையும் நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? சாஹிபுன் நிலைன், ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை உடையவர். ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு எங்க இருக்குன்னா ரெடிவங்கள்ட்ட தான் இருக்கும் பத்திரமா. ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்கு எங்க இருக்கிறது என்று கேட்டால் யாரிடத்தில் இருக்கும்? இவர்களிடத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒழு செய்கின்ற தண்ணீர் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் யாரிடத்தில் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக செல்வார்கள். பின்னாடியே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் செல்வார்கள், தூரத்தில் நின்று கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹாஜத்தை முடித்து வந்ததற்கு பிறகு ஒழு செய்வதற்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிழலாக இருந்தார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். எங்கடா ராத்திரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணமே என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தேடி சென்றால், அங்கே ஒரு கூடாரத்தின் நடுவிலே ஒரு வெளிச்சம் தெரிகிறது. சென்று பார்க்கிறார்கள், அங்கே யார் இருக்கிறார்கள்? ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு. என்ன செய்கிறார்கள்? துல் பஜாதைன் அல் முசனி என்ற நபி தோழர் அந்த போரிலே இறந்து விடுகிறார். உடல் சௌகரியம் இல்லாமல் இறந்து விடுகிறார். அந்த நடு இரவிலே அவருக்கு ஜனாசா தொழ வைத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்டி அவரை அங்கே தஃபன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்னியா இலைய அகைகுமா, உங்களுடைய தோழரை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று கூற, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தோழரை தூக்குகிறார்கள், கபரிலே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். اللهم اني امسيت راضيا عنه فرض عنه. சஹாபாக்களுடைய அந்த தியாகம், சஹாபாக்களுடைய அந்த இஹ்லாஸ், மன தூய்மைக்கு அல்லாஹ் எப்படி தன்னுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சான்றளித்தானோ அதுபோன்று ஆங்காங்கே அல்லாஹுனுடைய அறிவிப்பின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கள் தோழர்களுக்கு நற்செய்தி கூறியிருக்கின்றார்கள். எத்துணை சஹாபாக்களை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் அடிமைகளிலே. எத்துணை சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், சொர்க்கவாசிகளை பார்ப்பதாக இருந்தால் இதோ திரும்பி செல்கிறாரே, இவரை நீங்கள் பாருங்கள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையின் வழியாக இங்கே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவரை நான் பொருந்தி கொண்டேன். அல்லாஹும இன்னி அம்சைது ராதியா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் சூரா அத்தௌபாவிலே, வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யர்துஹு இன் கானு முஃமினீன். நீங்கள் திருப்திப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அதற்கு மிக தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த முஸ்லிம்களுக்கு கடமை என்ன? அல்லாஹுவையும் திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் திருப்திப்படுத்த வேண்டும். ஆகவேதான் நம்மை போன்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால் வருகின்ற முஸ்லிம்களுடைய கடமை என்ன? எந்த ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்களோ, எந்த ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு வெறுப்பாக இருந்ததோ, அந்த ஒன்றை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நாமும் செய்யக்கூடாது. அப்படி செய்வது அல்லாஹுவை அதிருப்திப்படுத்துவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும இன்னி அம்சைது ராதியா, யா அல்லாஹ், நான் பொருந்து கொண்டேன் இவரை, எனவே நீயும் இவரை பொருந்து கொள்வீராக. யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டதோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது நிச்சயம். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தங்களுடைய தாக்கத்தை, தங்களுடைய மன நிலைமையை என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு அக்பர், யா லைதனி குன்து சாஹிபல் ஹுஃப்ரா, இந்த கபரு குழியில் அடக்கப்படுகின்ற நபராக நான் ஆகி இருக்க வேண்டுமே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மூத்த பார்த்து பயப்படக்கூடியவர்கள், மரணத்தை பார்த்து பின்வாங்கக்கூடியவர்கள். அங்க என்ன சொல்லும்? அந்த மரண நிலையை பார்த்து இந்த கபரு குழியில் வைக்கப்படுகின்ற நபராக நான் ஆயிருக்க வேண்டுமே. ஏன் சொல்லப்படுகின்ற நற்செய்தி என்ன? சொல்லப்படுகின்ற நற்செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இவரை பொருந்தி கொண்டேன், நான் இவரை பொருந்தி கொண்டேன், எனவே நீ இவரை பொருந்து கொள்வீராக. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன? நம்மை பொறுத்தவரை நம்மிலே பலருடைய பண்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு நன்மையை செய்வாங்க அவ்வளவுதான், இது நமக்கு போதுன்னு பேசாமல் இருந்துருவாங்க. அடுத்த நன்மையை பற்றி கவனத்தில் வைக்கவே மாட்டார்கள். பலர் புறக்கணித்து விடுவார்கள். நான் இது செய்யறேங்க, எனக்கு இது போதுங்க, நான் இதை செய்யறேன், எனக்கு இது போதும், என்னிடத்தில் இந்த நன்மை இருக்கிறது, எனக்கு இது போதும் என்பதாக. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். இதே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு முறை காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இன்று யாராவது நோயாளியை சந்தித்தார்களா? யாரும் பதில் சொல்லவில்லை. அபூபக்கர் சொல்கிறார், நான் சந்தித்து வந்தேன். எங்குங்க, எப்ப கேட்கிறாங்க, எப்ப கேட்கிறாங்க? சுபுஹு துலுஹிக்கு பிறகு. இன்று யாராவது ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே கலந்து வந்திருக்கிறார்களா? என்ன சொன்னார்கள்? யாரும் பதில் சொல்லவில்லை. அபூபக்கர் சொன்னார்கள், யார சூழல்லா, நான் கலந்து வந்திருக்கிறேன். இன்று யாராவது தர்மம் செய்திருக்கிறார்களா? சொன்னார்கள், யார சூழல்லா, நான் செய்திருக்கிறேன், வேற யாரும் சொல்லல. இன்று யாராவது நோன்பு வைத்திருக்கிறார்களா? யார சூழல்லா, நான் வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அங்கே நற்செய்தி சொல்லுகின்றார்கள். இது எதை காட்டுகிறது? நன்மையின் வாயில்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அவற்றிலெல்லாம் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் நபித்தோழர்களுக்கு இருந்தது. ஆகவேதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அபூபக்கர், யார் தெரியுமா, சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு, உன்னை 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும். நாம் இப்படி இது செய்யறோமா? இது நமக்கு போதும், இது இருக்கா, இது போதும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் தன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று கூறியது அபூபக்கருக்கு தெரியாதா? அல்லாஹ் நபியினுடைய தோழர் என்று கூறியது அபூபக்கருக்கு தெரியாதா? அல்லாஹ் யாருக்கு சலாம் கூறி அனுப்பினானோ அதிலே அபூபக்கரும் இருக்கிறார் என்பது அபூபக்கருக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை முழுமையாக பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அபூபக்கருக்கு தெரியாதா? ஆனால் இந்த இடத்திலே கன்ஃபார்ம், அடுத்து வாழ்நாளிலே எப்படி பாத்தியங்கள் ஏற்படலாமோ கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஏனென்றால் ஒருவருடைய மரணத்தோடு அவருடைய ஏடுகள் முடியப்படுகிறது. ஈமானோடு இவர் மரணித்து விட்டார் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சாட்சியம். அல்லாஹும்மா இன்னி அம்சைத்து ராதியன் அன்ஹு, யா அல்லாஹ், நான் இவரை பொருந்து கொண்டவனாக நான் இப்போது இருக்கிறேன். இது எதை சொல்கிறது? இந்த நபித்தோழர் ஈமானோடு மரணித்திருக்கிறார், இந்த நபித்தோழர் இஹ்லாஸோடு மரணித்திருக்கிறார். இவருடைய ஹிஜ்ரா, இவருடைய ஜிஹாத், இவருடைய சுஹ்பத், ரசூலோடு இவர் இருந்த காலம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. ஆகவே அபூபக்கர் என்ன ஆசைப்படுகிறார்கள், ஆஹா, இந்த மாதிரி ஒரு பாக்கியம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளாக இருக்கும் போதே அவர்களுடைய நற்செய்தியை பெற்று மரணிப்பது என்பது அது ஒரு தனி நிலை. இன்னொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நற்செய்தியை பெற்றுவிட்டு ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு மரணிப்பது. புரியுதா வித்தியாசம்? இந்த இரண்டாவது கட்டத்தில் ஏதாவது அப்போது ஒரு அமல்கள் வந்திருந்தால், அதற்காக அல்லாஹ் தனியாக நிறுத்தி விசாரணை செய்தால், இந்த பயம்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல சஹாபாக்களுக்கு எல்லாம் இருந்தது. ஏன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது சமயம் ஏற்படும் போதெல்லாம், ஹுதைஃபாவை சந்திக்கும் போதெல்லாம், ஹுதைஃபா கொஞ்சம் வா, தனியா தனியா கூப்பிட்டு போய் இந்த ஒரு பெயர் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்களே முனாஃபிக்குகள் என்று சொல்லி, அதில் என் பேர் ஏதாவது இருக்குதா? ஏன் பயந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொர்க்கவாசி என்று கூறியது, தனக்கு ஈமானுடைய சாட்சிகளை கூறியதெல்லாம் ஏதாவது ஒரு சில நிபந்தனையை அடிப்படையாக வைத்து இருக்கலாம். ஒருவேளை அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அந்த நிபந்தனைகளுக்கு நான் மாற்றம் செய்திருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ? ஈமான் இருந்த காரணத்தால் ஈமானை குறித்து பயந்தார்கள். நம்ம தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா, மடியில யாருக்கு கணம் இருக்குமோ அவருக்கு பயமும் இருக்கு, பயம் இருக்கும் என்று. ஈமான் இருந்தது, அதனால் ஈமானை குறித்து பயந்தார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்துணை நற்செய்திகளை பெற்றிருந்தும் இந்த சஹாபிக்கு இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஆசைப்பட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. நாம் இந்த இடத்துல பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன? ஒரு முஸ்லீமுடைய ஒரு மன பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு நன்மையினுடைய வாய்ப்பு எப்போது கிடைத்தாலும், எந்த சூழ்நிலையில் கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. பாதையிலே நீங்கள் செல்கிறீர், ஒரு கண் தெரியாத ஒருவர் தடுமாறி சென்று கொண்டிருக்கிறார், அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதன் மூலமாகவும் அல்லா நாளை உங்களை அல்லா மன்னிக்கலாம். ஒரு ஏழை உண்மையில் கஷ்டத்தில் தவிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீர்கள். நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவனை அல்லா மன்னிக்கவில்லையா? நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவனை அல்லா மன்னிக்கவில்லையா? ஏழைக்கு தர்மம் செய்தவர்களை அல்லா மன்னிக்கவில்லையா? அபு தல்ஹா தனக்கு இருந்த ஒரு சில ரொட்டி துண்டுகளையும் தன்னுடைய விருந்தாளிகளுக்கு கொடுத்ததை பார்த்து அவரை அங்கீகரித்ததாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கவில்லை. எத்தனையோ ஜிஹாத் செய்திருக்கிறார், எத்தனையோ ஹிஜ்ரா, எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறார் அபு தல்ஹா. அந்த ஒரு தியாகத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கவில்லையா? எத்தனை நன்மையினுடைய வாசல்களை பார்க்கிறோம். ஒருவருக்கு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தார், அவரிடத்தில் பெரிய வணக்க வழிபாடுகள் இல்லை. இதையும் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது இது போன்றவைகள் எல்லாம் ஃபர்லான கடமைகளுக்கு பின்னால் முதலில் என்ன இருக்க வேண்டும்? ஃபர்லான கடமைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அடுத்து உபரியான வணக்கங்களில் உங்களுக்குடைய ஏற்றத்தாழ்வுகளை இது போன்ற நன்மைகளை கொண்டு அல்லாஹ் ஈடுகட்டுவான். பெரும் பாவங்கள் இருந்தாலும் கூட சில சமயங்களில் இந்த உபரியான நன்மைகளை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கலாம். எப்படி ஒரு பனி இஸ்ராயில் உள்ள ஒரு விபச்சாரியை அல்லாஹ் ஒரு நாய்க்கு அந்த பெண் நீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் மன்னித்ததை போன்று. அந்த செல்வந்தர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்கும் போது உனக்கு நான் இவ்வளவு செல்வம் கொடுத்தேனே என்ன செய்தாய்? அப்போது அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், பெரிய நன்மை என்னிடத்தில் கிடையாது, ஆனால் என்னுடைய பழக்கம் என்ன, கடன் கொடுப்பேன், கடனை வசூல் செய்யும் போது விட்டுக் கொடுப்பேன், கடன் கொடுப்பேன், கடனை வசூல் செய்யும் போது விட்டுக் கொடுப்பேன். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், விட்டுக் கொடுப்பதிலே உன்னை விட நான் மிக அழகானவன், விட்டுக் கொடுப்பதற்கு உன்னை விட நான் தகுதியானவன். நீ என்னுடைய அடியார்களுக்கு விட்டுக் கொடுத்தாய் அல்லவா, இன்னைக்கு நான் உன்ன விட்டுக் கொடுத்துட்டு போ சொர்க்கத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாடங்களைத்தான் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். நீ இந்த வரலாறுகளை பேசுவது நோக்கமல்ல. எப்படி அந்த சஹாபாக்களிடத்திலே நன்மையினுடைய வழிகள் என்று எதுவெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நன்மையை நீங்கள் செய்யும் போது, ஒரு எட்டை நீங்கள் நன்மையை நோக்கி நீங்கள் வைக்கும் பொழுது, யா அல்லாஹ், இது உன்னுடைய பொருத்தத்திற்கு காரணமாக எனக்கு அமைய வேண்டும், யா அல்லாஹ், இது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைய வேண்டும், யா அல்லாஹ், இந்த நன்மை நாளை மறுமையிலே நீ என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு காரணமாக அமைய வேண்டும் என்ற அந்த தேற்றத்தோடு நாம் செய்ய வேண்டும்.